الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد صلى الله عليه واله وازواجه وذرياته واصحابه واهل بيته اجمعين واوصيكم عباد الله واياي اولا بتقوى الله إن التقوى رأس الأمور واتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة ولا يزيد الظالمين إلا خسارا
صدق الله العظيم سروا புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாஹ்வின் உயரிய பெயரை கூற வேண்டிய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன் சலாத்தும் சலாமும் எம் உயிரிலே மேலான ஹலரத்து நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டருமே சஹாபாக்கள் சாபிஊன்கள் தபவு சாபியங்கள் நல்லடியார்களான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹுனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய மாளிகையிலே நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தத்துவாவோடு வாழ்ந்து கொள்ளும் ஆறும் அடியை நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானா. நாளைய மறுமையிலே அல்லாஹ் அனைவரையும் முத்தகீன் குடிய பட்டியலில் சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொந்தக்கார ஆக்கியவனா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களிலே ஒன்று, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கா ஸிஹ்ஹா, யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். அந்த துஆக்களிலே பெருமதியான ஒரு துஆ தான் ஆரோக்கியத்தை கேட்டிருக்கிறார்கள். இன்னொரு வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது நிறைய அமல்களை செய்து கொண்டிருக்கிறார், தர்மங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார், நாவினால் நல்லவைகளை செய்து கொண்டிருக்கிறார், உடம்பால் நல்லவைகளை செய்து கொண்டிருக்கிறார், உள்ளங்களால் நல்லவைகளை செய்து கொண்டிருக்கிறார், அதே போன்று அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வங்கள் மூலமாகவும் நல்லவைகளை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த மனிதன் திடீரென்று நோய்வாய்ப்படுகின்ற போது அந்த மனிதன் பாயிலே விடுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அடியான் எப்படி ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அமல்கள் செய்தாரோ அதே போன்று அந்த மனிதன் பாயிலே விழுகின்ற நோயோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் ஆரோக்கியத்தில் செய்த நன்மையை போன்று படுக்கை இருக்கின்ற போதும் அல்லாஹ் அவனுக்கு நன்மையை கொடுப்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய துஆக்களிலே ஒன்றுதான் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் இல்லாமையினால் மனிதன் நோய்வாய்ப்படுகிறான். இந்த ஆரோக்கியத்தை இஸ்லாம் எந்த அளவு வலியுறுத்திருக்கிறது போன்ற விடயங்களை ஒருவர் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எந்த அளவு நோய்கள் கூடியிருக்கிறது என்றால், ஆரம்ப காலங்களிலே ஒரு வைத்தியசாலை தான் ஒரு மாவட்டத்துக்கு இருக்கும், முழு நோயாளிகளுக்கும் அங்குதான் சிகிச்சை அளிக்கப்படும். ஆனால் இன்று எந்த அளவு வைத்தியசாலைகள் மாடிகளாக மாறி தனித்தனி நோய்களுக்கு தனியான வைத்தியசாலை இருக்கின்ற அளவுக்கு நோய்கள் கூடியிருக்கின்றன. குஷ்டரோக நோயாளிகளுக்கு மட்டக்களப்பு மாண்டியிலே தனியான வைத்தியசாலை, புற்றுநோயாளர்களுக்கு மகரகமிலே தனியான வைத்தியசாலை, ஆயுர்வேத ஆராய்ச்சி நிலையம் நாவின, இப்படி போட்ட தனிப்பட்ட வைத்தியசாலைகள் தனித்தனி நோய்களுக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆரம்ப காலத்தில் இருந்த வைத்தியர்களை உடனே வைத்தியர்கள் கூடியிருக்கிறார்கள், நோயாளிகள் அந்த அளவுக்கு இருக்கிறார்கள், ஒவ்வொரு ஊரிலும் நோயாளிகள் இருக்கிறார்கள், பார்த்துக் கொள்ள முடியாத அளவுக்கு நோயாளிகள் இருக்கிறார்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு நோயாளிகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒரு பகுதியை எங்களுடைய பொருளாதார தேவைக்கு உணவுக்கு செலவழிப்பதை போல, படிப்புக்கு ஒரு பகுதியை செலவழிப்பதை போல, இன்னும் ஒரு பகுதியை விரும்பிய விரும்பாமலோ நோய்க்கு எங்களுடைய மருத்துவத்துக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். சிலர்கள் பசியோடு இருக்கிறார்கள், ஆனால் வழியிடத்திலே போய் யாரிடத்திலும் உதவி கேட்கவில்லை, ஆனால் தன்னிடத்திலே வந்த நோய்க்காக வேண்டி இன்னொரு இடத்திலே போய் உதவி கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். நோய் மூலமாக சமூகத்திலே வாழக்கூடிய சிலர் தங்களுடைய உயிரை கூட மாய்த்துக் கொண்ட வரலாறுகளை பத்திரிகைகளில் செய்தியாக நாங்கள் படிக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, நோய் என்பது யாரும் தேடி பெற்றுக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் அந்த நோயை தந்தால் அந்த நோயை நல்ல முறையில் அணுக வேண்டும். நபிமார்கள் சஹாபாக்கள் எப்படி அணுகினார்களோ அந்த முறையிலே அணுக வேண்டும். அந்த வகையிலே குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் அறிஞர்கள் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு மூன்று வழிகளை சொல்லித் தருகிறார்கள். முதலாவது பத்தியமாக வாழ்வது, இரண்டாவது மனிதனுடைய ஆரோக்கியத்தை கூட்டக்கூடிய வழிவகைகளை செய்வது, மூன்றாவது எல்லாம் மீறி உடம்புக்கு ஏதாவது கெடுதி வந்துவிட்டால், உடலியல் ரீதியான நோய்கள் வந்துவிட்டால் உடனே அதுக்கு சிகிச்சை அளிப்பது. இந்த மூன்றையும் குர்ஆன் ஹதீஸின் ஒளியிலே அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற வழிகாட்டலாக இருக்கும். அதே முதலாவது அம்சம் பத்தியமாக வாழ்வது. பத்தியம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில நோய் வந்ததுக்கு பின்னால்தான், பத்தியம் என்பது நோய் வாரத்துக்கு முன்னால் இருக்க வேண்டும். வந்த நோய் அவசரமாக நீங்குவதற்கும் நோய்கள் வராதிருப்பதற்கும் பத்தியம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த எம்எல்ஏ அநேகமானவர்கள் பத்தியம் காப்பது எதற்காக, நோய் வந்ததுக்கு பின்னால் தான். அநேகமான நோய்கள் எதனால் ஏற்படுகிறது, மனிதன் ருசிக்கு சாப்பிடுவதால். பசிக்கு சாராளமாக சாப்பிடலாம், ருசிக்கு சாப்பிடுகிறோம், பசி வந்தோ வரை இல்லையோ ருசிக்கு சாப்பிடுகிறோம், அதனால் நோய்கள் ஏற்படுகிறது. மனிதனுக்கு வரக்கூடிய ஏராளமான நோய்கள் தன்னுடைய வயிற்று மூலமாகத்தான் ஏற்படுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதர்கள் தன்னுடைய வயிற்றை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வளவு அழகான வழிகாட்டல். வயிற்றை மூன்றாக பிரித்து, ஒன்று உணவுக்கு, இன்னொரு பகுதி நீருக்கு, இன்னொரு பகுதி எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக இருக்க வேண்டும். முழுமையாக சாப்பிட்டு விட்டால் நோய்கள் ஏற்படும். எனவே மனிதன் பத்தியமாக வாழ வேண்டும். முடியுமாக இருந்தால் வாரத்தில் இரண்டு நாட்கள் திங்கள் வியாழன் நோம்பு நோக்க வேண்டும், உடம்புக்கு நல்லது. பசித்திருப்பது எங்களுடைய உடம்பை பலப்படுத்தும். அதற்கு மேலவில்லையா மாதத்திலே மூன்று நாட்கள் நோம்பை நோட்டுக் கொள்ள வேண்டும். இது சரியா சொல்லித்தார. பத்தியமாக வாழ்வதற்கு மனிதன் நோய்களை அகற்றிக் கொள்வதற்கு வழிமுறையாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, பத்தியம் என்பதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த உடம்புக்கு தகாத உணவுகளை கொடுக்கக்கூடாது. இந்த உடம்பால் பலவீனமாக எங்களுடைய உடம்பை பலவீனப்படுத்தக்கூடிய விளையாட்டுக்களை விளையாடக்கூடாது. இஸ்லாம் தடை செய்திருக்கின்ற எந்த விடயங்களும் ஈடுபட்டு விடக்கூடாது. போதை வசத்துக்கு அடிமையாகிவிடக்கூடாது. அப்படி அடிமையாகிவிட்டால் இந்த உடம்பு பலவீனப்பட்டுவிடும். சிறிய வயதில் இந்த உடம்புக்கு என்னென்ன தைரியம் இருக்கிறோ அந்த தைரியம் இல்லாமல் போய்விடும். சிறிய வயதிலே போதை வசத்துக்கு அடிமையானவர்களுடைய உதடுகள் எல்லாம் கருத்து போய்விடும். சிறியவர்கள் கூட பக்கத்தில் நெருங்க மாட்டார்கள். இளமையிலே அவர்கள் முதுமை தோற்றம் அளிப்பார்கள். வயது குறையத்தால் இருக்குமானால் முதுமை தோற்றம் அளிப்பார்கள். எனவே இந்த உடம்பை பலவீனப்படுத்தக்கூடியவைகளில் இருந்து நாம் தவிர்த்திருக்க வேண்டும். அவைகளின் பக்கம் நெருங்காலங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது விடயம் சத்தியமாக வாழ்வது. இரண்டாவது விடயம் இந்த ஆரோக்கியத்தை கூட்டுவதற்கான வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம் சதக்கா கொடுப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள், சதக்கா உங்களுக்கு நோய் நிவாரணியை அல்லாஹ் சதக்காவில் வச்சிருக்கிறார். அடியார்களால் கைவிடப்பட்ட நோய்களுக்கும் ஷிஃபாவை அல்லாஹ் சதக்காவில் வச்சிருக்கிறார். நோய் வந்ததுக்கு பின்னால் நாங்கள் சதக்கா கொடுக்கின்ற அளவை விடவும் அதிகமாக செலவழிக்கிறோம். எனவே சதக்கா கொடுத்து விட்டால் அப்படிப்பட்ட ஏராளமான செலவுகள் செலவழிக்க தேவையில்லை. கவலையான விஷயம் என்னென்றா, எங்களுடைய போனுக்கு போடுற காட் அளவு கூட நாங்கள் சதக்கா செய்யறோம். மாதாந்தம் எங்களுடைய போனுக்கு போடுற காட் நெட்காட் ஆயிருக்கலாம், அல்லது நீங்க போனுக்கு எடுக்கக்கூடிய காட்டா இருக்கலாம், எப்படியா இருந்தாலும் அந்த அளவு கூட எங்களுடைய வாழ்க்கையில மாதாந்த சதக்காக்கள் இல்லை. கண்ணியமானவர்களே, எனவே சதக்காக்கள் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய நோய்களை நீக்கி உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறான். குர்ஆன் திலாவத்து மூலமாக அல்லாஹ் ஆரோக்கியத்தை தருகிறான். அல்லாஹ் பரிசுத்து அல் குர்ஆனிலே சொல்றான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ. அல்லாஹ் இந்த குர்ஆன்ல ரஹ்மத்தையும் ஷிஃபாவையும் வச்சிருக்கிறார். வெளியிலே உள்ள உடம்புக்கு நோய் வந்தால் உடலே ரீதியான நோய்களுக்கு வைத்தியம் பண்ணலாம், உள ரீதியான உள்ளத்தை தாக்குகின்ற நோய்களுக்கு வைத்தியம் இங்குள்ள வைத்தியர்களால் செய்ய முடியாது. அதற்கு மறந்து அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன், எனவே குர்ஆனை கொண்டு எங்களுடைய ஷிஃபாவை நாம் தேடிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம் அந்த ஆரோக்கியத்தை கூட்டுவதற்கான வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டும். சத்துள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும். உடம்பை பலவீனப்படுத்தக்கூடிய விளையாட்டுகளை விளையாடி எங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துவிடக் கூடாது. அதே போன்று மூன்றாவது அம்சம், இவை எல்லாம் மீறி ஒரு நோய் வந்துவிட்டால் அதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். இன்றைக்கு சிலர் சின்ன சின்ன நோய்களையும் கண்டுகொள்வர், அந்த நோய் கூடினதுக்கு பின்னாலதான் தெரியும் அந்த மனிதனுக்கு பெரிய ஒரு நோய் இருந்திருப்பதா. இந்த மத்தியில் இருக்கின்ற இன்னும் ஒரு விடயம்தான், சமூகத்தில் மக்கள் பேசுகின்ற காது கெட்டுகின்ற ஒரு விடயம்தான், கணவனும் மனைவியும் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது நல்ல முறையிலே வாழ்வார்கள், எந்த சண்டை சச்சரவும் இல்லை, நல்ல முறையிலே வாழ்வார்கள். நோய் வாய்ப்பட்டு விட்டால் இங்க அல்ல சிலாபத்தில் அல்ல கொழும்புக்கும் மருந்து எடுக்க போவார்கள். அப்படி ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்தவர்கள் கொஞ்சம் வயது போய் பாயில விழுந்துட்டா ஒரு நோயாளி ஆகிட்டான், இந்த தருத்திரத்துக்கு ஒரு சாவி இல்லை, இந்த நோயாளியால் எவ்வளவு கரைச்சல். கண்ணியமானவர்களே, இப்படி நாங்கள் அவர்களை பார்த்து இப்படி திட்டினாலும் அதற்குரிய நன்மை கிடைக்காது. எனவே அந்த நோயினூடாக ஒரு நோயாளி வீட்டில் இருக்கிறார் என்றால் கண்ணியமானவர்களே, அந்த வீட்டுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு நோயாளியை பார்க்க வருகிறான், அல்லாஹு தஆலா அந்த மனிதன் காலையிலே பார்க்க வந்தால் மாலை வரைக்கும் 12,000 மலக்குமார்கள் அவருக்கு அவனை துவாசிக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே அதைவிடவும் அதிகமான மலக்குமார்கள் அவர் துவா செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எதை சொல்லவர்கள் என்றால், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் தேவையா? அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நோய்களை அவர்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும், அந்த நோயை கொண்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் அந்த நோயுற்ற அடியானுடைய பாவங்களை மன்னிக்கிறார். எனவே இன்று எம்மத்தியிலே சில மனிதர்கள் சொல்லுகின்ற விடயத்தை பார்க்கிறோம். கவலையான செய்தி என்னண்டா, ஏதாவது நோய் வந்துட்டா சில மனிதர்கள் நோய் விசாரிக்க போன அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, உலகத்தில் உள்ள நோயெல்லாம் எனக்கு தானே சொல்வார். அந்த நோயினூடாக அந்த மனிதனுக்கு நன்மை கிடைக்காது. நோய் ஒரு முசீபத் அபசகுணம், நாங்கள் சொல்ற எங்களுக்கு தான் நோய், எங்களுக்கு தான் எல்லாம் முசீபத்தும் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே இந்த நோய் நபிமாருக்கு வந்திருக்க கூடாது. நபிமார்கள் நோயினால் பிடிக்கப்பட்டார்கள், சஹாபாக்கள் நோயினால் பிடிக்கப்பட்டார்கள். ஹலரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கருத்தின் பிரகாரம் 17 வருடங்கள் நோயினால் பிடிக்கப்பட்டார்கள். ஓரிரு வருடங்கள் அல்ல, 17 வருடங்கள் நோயினால் பிடிக்கப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அவருக்கு வந்த நோய், ஹலர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த நோய் எங்களுக்கு வந்த நோயை போல அல்ல, உடம்பிலே நாவை தவிர மற்ற எல்லா உடம்புகளிலும் மற்ற எல்லா இடங்களிலும் ஒரு வகையான காயம். அந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். எனக்கு ஒரு வகையான நோய் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு வகையான காயம் ஏற்பட்டிருக்கிறது, இந்த சந்தர்ப்பத்திலையும் இறைவா நீ இரக்கம் காட்டக்கூடியவிலே அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவன், அர்ஹமுர்ராஹிமீன் அல்லாஹ்வை புகழ்கின்றார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ், இந்த உடம்பிலே உன்னை நினைவுபடுத்தக்கூடிய உன்னை விக்ரு செய்யக்கூடிய இந்த நாவுக்கு நோயை தராமல் இருந்தாயே அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். சாதாரண நோய் அல்ல, கடுமையான நோய், அப்படியான நோயுடைய சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார்கள். ஒருமுறை அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான காய்ச்சலால் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியை தொட்டு பார்த்தார்கள், கடுமையான காய்ச்சல். நாயகமே உங்களுக்குமா இப்படியான காய்ச்சல் என்று அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள்ல இரண்டு பேருக்கு வார காய்ச்சல் எனக்கு தனியே வந்திருக்குது, இரட்டை காய்ச்சல் வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயினால் பீடிக்கப்பட்டார்கள். இன்னும் ஒரு விளக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்கின்றார்கள். அந்த நோயாளி கடுமையான நோயில் இருந்தார் என்ற அளவுண்டால் அதிசயங்களை வருகிறது. அந்த நோயாளியின் உடம்பெல்லாம் ஒரு பறவையுடைய உடம்பை போல இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயாளியுடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து அந்த நோயாளியிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹுவின் அடியாரே, அல்லாஹ்விடத்திலே ஏதாவது கேட்டீர்களா? உங்களுக்கு நோய் வந்திருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே ஏதாவது கேட்டீர்களா? ஆம் நாயகமே கேட்டேன். எதை கேட்டீர்கள்? அப்போது அவர் சொன்னார், யா அல்லாஹ், நான் நோயினால் பொறிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே நான் செய்த தப்பு தவறுகளுக்கு என்னை மறுமையிலே சந்தித்து விடாதே, அந்த தப்பு தவறுகள் இருந்தால் இந்த உலகத்திலே என்னை சந்தித்து விடு என்று நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மனிதர் சொன்னார். அல்புல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் மறுமையிலே தர இருக்கின்ற தண்டனை இந்த உலகத்திலே உனக்கு தந்தால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த உலகத்திலே வாழ்வதற்கெல்லாம் கொடுத்த உடம்பு மறுமையுடைய தண்டனைகளை தாங்கிக் கொள்ளாது. எனவே நீ அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேளு, ஆரோக்கியத்தை கேளு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி செய்து கொடுத்தார். இன்னொரு விடத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாய் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற போது அந்த தாயை பார்க்க போனார், கடுமையான காய்ச்சல். அந்த தாயிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சென்றதும் அந்த தாய் சொன்னால், காய்ச்சல் அல்லாஹ் எந்த வரக்கத்தையுமே செய்யக்கூடாது, அந்த அளவிற்கு காய்ச்சல். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயை பார்த்து சொன்னார்கள், அருமையான தாயே, இப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு நோயை தருவது உங்களை சுத்தப்படுத்த. இன்னும் ஒரு ரிவாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரத்திலிருந்து காய்ந்த இலைகள் எப்படி கீழே விழுகிறதோ அதே போன்று அல்லாஹ் நோயாளிய பாவங்களை மன்னிக்கிறார். அல்லாஹு தஆலா ஹதீஸ் குதுசியிலே சொல்லுகின்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் சொல்லுகின்றான், அடியானை நோயும் போது என்னை ஏற்றாதே, ஏனென்றால் நோயை தந்து உன்னை சுத்தப்படுத்த நான் நாடுகிறேன் என்பதாக அல்லாஹ் ஹதீஸ் குதுசியிலே சொல்லுகின்றான். எனவே கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ் எங்களுக்கு நோயை தந்தால் அந்த நோயின் மூலமாக அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரிவாவை பெற்றுக் கொள்ள வேண்டும், நோய் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உயிரி அந்தஸ்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்த ஒரு அம்சம், கண்ணியமானவர்களே, அங்கவீனமுற்ற பிள்ளைகள், நோயாளியானவர்களை பராமரிக்கின்ற பிள்ளைகள், அல்லது பிள்ளைகள் அங்கவீனமாக இருந்தால் அவர்களை பராமரிக்கின்ற பெற்றோர்கள், இவர்களுக்கெல்லாம் ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ஹதீஸ்களை சொல்லித் தந்தார்கள். இப்படி பராமரிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நிறைய சிறப்புகளை கொடுக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சிறப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே அவருடைய சிரமத்தை நீக்குவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நம்முடைய வீட்டில் எங்களுடைய குழந்தை அங்கவீதமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய கணவர் மனைவி பார்க்கக்கூடிய கணவராக இருக்க, அல்லது எங்களுடைய மனைவி ஏதோ வகையில் இடையிலே நோயை பட்டு விட்டால் அந்த மனைவிக்காக அவனை செலவழிக்கிறோம், அல்லது எங்களுடைய தாய் தாப்பனுக்காக அவனை செலவழிக்கிறோம். அந்த நோயாளிக்கு செலவழிக்கின்ற செலவழிப்புகள் நிச்சயமாக வீணாகாது. நாளைய மறுமை நாளை அதற்கு நிறைய நன்மைகளை அல்லாஹ் தருவான். எனவே கண்ணியமானவர்களே, நோய்கள் வந்தால் அந்த நோயை நல்ல முறையில் அணுகிக் கொள்ள வேண்டும், அந்த நோயை திருத்தக்கூடாது. அடுத்தது, நாம் எல்லாம் நோயாளி வீட்டுக்கு போனால் அங்கே கொஞ்சம் நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நோயாளிக்கு துவா செய்து விட்டு தேவையான விடயங்களை மாத்திரம் பேசிவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும். இன்று என்ன நடந்திருக்கு என்றால், சமூகத்திலே நோயாளி வீட்டிலையும் ஜனாசா வீட்டிலையும் போய்த்தான் நிறைய விஷயங்களை நிறைய பேர் கதைக்கிறது. தெரியும், என்னோட கூட்டு வியாபாரம் பண்ணக்கூடியவர் அல்லது என்னோட கொடுக்கு வாங்க பண்ணக்கூடிய அங்க வருவார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தஹல்தும் அலல் மரீத் அவில் மயித் ஃபகூலு ஹைரா ஃபைனல் மலாயிக்கத்து யுஅமினூன அலா மா தகூலூன். நீங்க ஒரு நோயாளிடத்துல போனால் அல்லது ஒரு ஜனாசா வீட்டுக்கு போனால் அங்க கண்ட மாதிரி கதைக்காதீர்கள். நீங்கள் அங்கு போனால் நல்லவைகளை கதையுங்கள். ஏனென்றால் மலக்குமார்கள் அங்கே ஆஜராகி நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்களுக்கு ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இந்த விடயங்களை நாங்கள் கடைபிடிக்கின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக வந்த நோய்களின் ஊடாக அல்லாஹ் எங்களுடைய அந்தஸ்துகளை கூட்டுவார். எனவே கண்ணியமானவர்களே, ஆரோக்கியத்தை பாதுகாக்க எல்லா வழிவகைகளையும் நாம் செய்து கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக மூன்று விடயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். சத்தியமாக வாழ்வது, இரண்டாவது அந்த ஆரோக்கியத்தை கூட்டுவதற்கான வழிவகைகளை செய்து கொள்வது, மூன்றாவது அவையெல்லாம் மீறி ஒரு நோய் வந்துவிட்டால் அந்த நோயை அவசரமாக நீக்குவதற்கு வழி செய்வது. நோயை நீக்குவதற்கு வழி செய்வதென்றால் சின்ன ஒரு நோய் வந்தது உடனே வைத்தியரை அணுகுவது அல்ல, முதலாவது அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். இரண்டு ரக்கா சுன்னத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கையெழுத வேண்டும். அந்த நோய் குணமாகிவிட்டால் அதனோடு அல்ஹம்துலில்லாஹ் சென்றுவிடும். அப்படி குணம் இல்லையா, அது தடுத்ததாக வைத்தியர்களை அணுகலாம். எனவே சின்ன ஒரு நோய் வந்ததும் உடனே வைத்தியர்கள் அணுகக்கூடாது. முதலாவது அல்லாஹ்விடத்தில் அங்கு பாரம் சாட்ட வேண்டும், தவக்குள் ஒன்று இருக்க வேண்டும் இடத்திலே. எனவே கண்ணியமானவர்களே, உள்ளவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு நோயின் மூலமாக உயரிய அந்தஸ்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் கபூசிதுவாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் நோயாளிகளை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அங்க வீணர்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் சீ என்ற வார்த்தைகளை கூட சொல்லாமல் சிரமப்படாமல் அவர்களை பார்த்து அவர்கள் மூலமாக நாளை வறுமையிலே சுவர்க்கத்தை பரிசாக பெறக்கூடிய கூட்டத்திலே சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எங்களுக்கு கடுமையான தண்டனைகளை தந்து விடாதே யா அல்லாஹ். யா அந்த உலகத்திலே சோதனைகளை தந்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், கடுமையான நோய்களை கொண்டு எங்களை பீடித்து விடாதே யா அல்லாஹ். அவைகளை எங்களால் தாங்க முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஆரோக்கியமாக வாழக்கூடிய சமுதாயமாக அடைய கபூசிக்கு கொள்வாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே எங்களுக்கு இந்த நோய்களின் மூலமாக இவருடைய பாவங்களை அகற்றி சுவர்க்கத்துக்குரிய மக்களாக கபூசிக்கு கொள்வாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவு ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களால் ஈர்க்கக்கூடிய பாசிட்டம் அனைவருக்கு தந்துடுவாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவு ஆக்கிடுவாயாக. தருமாற்றம் இல்லாத களிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கி தந்துடுவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆஹிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.